கிறிஸ்தியேசுக்களாக மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு பரிசுத்தவான் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நான் சார்ந்ததான கேஜப் சபையாருடைய சகோதர சகோதரியுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த கன்வென்ஷனில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த கன்வென்ஷன் கமிட்டியை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியும் கனத்தையும் மகிமை செலுத்திக் கொண்டு நாம் செய்திக்கு கடந்து செல்லலாம். இன்றைக்கு சகோதரன் சொன்னது போல நாம் பார்க்கிற பாடத்தினுடைய தலைப்பு தேவனோடு நடப்பது என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம், ஆமோஸ் 3:3.
இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
பாருங்க, இங்க ஆமோஸ் மூலமாக தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒரு வழியில நடக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வார்த்தையை நாம பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ஆட்களோடு அல்லது பெரிய பெரிய அதிகாரிகளோடு ஒருவேளை சொல்லனாக்கா பிரைம் மினிஸ்டர் கூட நாம வந்து சரிசமமா நடக்க முடியாது. ஏன் அவங்களோட கூட நாம நடக்க முடியாதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்கிற ஜனங்களோடு தான் அவங்க நடப்பாங்க. ஆனா சர்வத்தையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இங்க சொல்றாரு, நான் உங்களோடு கூட சேர்ந்து நடக்கும்படியாக பிரியப்படுகிறேன். ஆனா அவர் சேர்ந்து நடக்கணும்னா அவர் சொல்றாரு, ரெண்டு பேரும் நானும் நீங்களும் ஒரு மனசு பட்டாதான் ஒரு வழியில நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு மனசுனா இதை ரொம்ப சிம்பிளா நாம சொல்லணும்னாக்கா தேவனுடைய மனசை நாம புரிஞ்சிருக்கணும், நம்ம யாருன்றது தேவன் புரிஞ்சிருக்கணும். அப்போ ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒன்னஸ் அந்த ஒற்றுமை வரும். அப்ப சொல்றாரு நாம சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதா நான் தேவனுடைய மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்க நாம பிரயாசப்படலாம். தேவன் எப்படிப்பட்ட, ஏன்னா அவரோடு கூட நாம சேர்ந்து நடக்கணும்னாக்கா அவர் யாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மனசு என்ன, அவருடைய குறிக்கோள் என்னன்றதை நாம புரிஞ்சுட்டா தான் அவரோடு கூட நாம நடக்க முடியும். சரி, தேவனை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நான்கு குணங்களை வச்சு நாம என்ன பண்ணலாங்க, தேவனை புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்ப பார்க்கிறோம், அப்போ தேவனுடைய வல்லமை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் நாம பார்க்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அவர் சிருஷ்டித்திருக்கிற சகல காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவைகள் அழியாம இருக்குது, அது அழிஞ்சு போயிடல. மனுஷன் ஒரு பொருளை உண்டாக்குறானா, ஒரு சர்ட்டை ஒரு மனுஷன் உண்டாக்குறானா, அது குறிப்பிட்ட வருஷத்துல அது அழிஞ்சு போயிடும். எந்த பொருளானாலும் மனுஷன் உருவாக்குற காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா தேவன் உருவாக்கி இருக்கிற சிருஷ்டிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதுல நம்முடைய தேவனுடைய வல்லமை நாம பார்க்கிறோம். வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய வல்லமைய எதுக்காக அதிகமா பயன்படுத்தினார் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய வல்லமைய எந்த காரியத்திற்காக அதிகமா பயன்படுத்தினாராம்? பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு, மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்புறதுக்காக தேவன் தம்முடைய எல்லா வல்லமைகளையும் பயன்படுத்தினாராம். அவ்வளவு வல்லமை. அது மாத்திரம் இல்ல, அவர் செஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய வல்லமை புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி. தேவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதலாவது அவர் அப்ளை பண்ற காரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நீதி. அன்பு காமிப்பாரு, வல்லமையை காமிப்பாரு, அவருடைய ஞானத்தை காமிப்பாரு. அதுக்கு முன்பாக அவர் எதை தான் முதல்ல நிறுத்துறாரு பாத்தீங்கன்னா அவருடைய நீதி. ஏன்னா அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமே நீதியும் நியாயமா இருக்குது. அப்ப ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடாதன்னு. நீ சாப்பிட்டா உனக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனைனா நான் கொடுத்ததை நான் வாங்கிக்குவேன். தேவன் என்ன கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. நீ கீழ்ப்படியலனா நான் கொடுத்ததை உங்ககிட்ட திருப்பி வாங்கிடுவேன். ஆனா நம்ம பேர் சபையாரெல்லாம் சொல்றாங்க நரகத்தை தேவன் உண்டாக்குனாரு, அதுல மனுஷனை போட்டு சித்திரவதப்படுத்துறாருன்னு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்கிட்ட ரெண்டு ஸ்கூட்டர் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்கூட்டர்ல நம்முடைய பிரதர் வந்துட்டு நடந்து போறதை நான் பாக்குறேன். அப்ப நான் சொல்றேன், பிரதர் என்கிட்ட ரெண்டு ஸ்கூட்டர் இருக்குது, ஒரு ஸ்கூட்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நீங்க என்ன பண்ணா, இந்த ஸ்கூட்டர் சரியா நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவானு, திருப்பி அந்த ஸ்கூட்டரை வாங்கிக்குவேன்னு சொல்றேன். இவர் போறாரு, டயரா போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ஸ்கூட்டர் நாசனம் பண்ணிடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணனும், நான் உங்ககிட்ட ஸ்கூட்டர் கொடுத்தேன், நீ இதை நாசம் பண்ணிட்டு சொல்லிட்டு இவரை மரத்துல கட்டி போட்டு சவுக்கால அடிச்சு அவருடைய உயிர் எடுத்தா நியாயமாகல. நான் என்ன செஞ்சேன், நான் இதை உங்ககிட்ட கொடுத்தேன், நான் என்ன பண்ணுவோம், அதை திருப்பி வாங்கிக்கும். அவ்வளவுதான் தேவன் செஞ்சார். நான் ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தப்போ இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படியாம போயிட்டேன்னா நான் கொடுத்ததை வாங்கிக்குவோம். பாருங்க தேவனுடைய நீதி. எந்த காரியத்தையும் தேவன் செய்யும் பொழுது அவர் முதல்ல வைக்கிறது அவருடைய நீதி. அப்ப அவர் செஞ்சிருக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணங்கள், இதெல்லாம் தேவனுடைய நீதி நாம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவருடைய அன்பு. அது அன்புன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், இந்த உலகத்துல தேவன் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுத்ததுலயே ரொம்ப மேலான காரியத்தை நம்ம 25ஆம் தேதி மன்னால கூட நம்ம வாசிக்கிறோம். தேவன் அநேக நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப மேலானது. தன்னுடைய ஒரே பிறன குமாரனையே அவர் கொடுத்துட்டார். இதுல அன்பு பார்க்கிறோம். ஞானம், தேவனுடைய ஞானத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அண்ட சராசரத்தை நாம போய் பார்த்தோம்னா தேவனுடைய ஞானத்தை நாம புரிஞ்சுக்கலாம். அவருடைய படைப்புகள், இந்த பிளானட்ஸ், இந்த ஸ்டார்ஸ், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல. இந்த அண்ட சராசரங்களை மனுஷன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்காம இருக்கிறான். இப்ப நம்ம ஒரு பிக்னிக் போலாம், காலையிலிருந்து ஒரே இடத்துல உட்காந்து நிறைய சப்ஜெக்ட் கேட்டுட்டோம், ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் எங்க போலாம்னா ஒரு பிக்னிக், எல்லாம் வரீங்களா பிக்னிக்? இப்ப நம்ம போலாம், எங்க போலான்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ட சராசரத்தை சுத்தி பாக்குறதுக்கு. இப்ப இதுக்கு போகணும்னா நமக்கு என்ன வேணும், பஸ் கார் ட்ரெயின் இதுலாம் போக முடியுங்களா? போனோம்னு நினைச்சோம்னாக்கா நம்ம ராக்கெட்ல போலாம். ராக்கெட் வந்து ஒரு செகண்டுக்கு 11,000 கிலோமீட்டர் பர் செகண்ட், 11,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது. அதுல போனா கூட நம்ம இந்த அண்ட சரத்தை சுத்தி பார்க்கவே முடியாது. அப்ப எப்படிதான் போகலாம் சொல்லி பார்க்கும் பொழுது, உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் டிராவல் பண்றது எதுங்க சொல்ற தேவத்துதன் லைட். நமக்கு தெரிஞ்சது பார்க்கலாம், மைண்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட். லைட், லைட் வந்து ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. 3,00,000 கிலோமீட்டர் இப்ப நம்ம லைட் ஸ்பீட்ல நாம டிராவல் பண்ணி இந்த அண்ட சராசரத்தை நாம சுத்தி பார்க்கலாம். எதுக்குன்னா, யார புரிஞ்சுக்கிறதுக்கு, தேவனுடைய ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டிராவல் பண்ணலாம். இந்த மூன் கிட்ட நம்ம போகணும்னா 3,000 கிலோமீட்டர் 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல நாம டிராவல் பண்ணா 5 செகண்ட்ல போயிடலாம். எங்க? மூன் கிட்ட. சரி, சூரியன் கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம டிராவல் பண்ணோம்னாக்கா எவ்வளவு நேரத்தில் போகலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8 நிமிஷத்துல நாம போய் சேர்ந்துடலாம். எங்க? சூரியன் கிட்ட. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல? 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. சரி, கடைசி பிளானட் புளூட்டோ. இந்த புளூட்டோ கிட்ட நம்ம போகணும் அதே ஸ்பீட்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 5 hours 20 minutes ஆகுமா டிராவல் பண்றதுக்கு. சரி, அது நம்ம போயிட்டோம். அடுத்தது ஒரு பெரிய நட்சத்திரம், பிராக்சிமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரத்துக்கிட்ட போகணும்னா 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் போற அவ்வளவு வேகத்துல 4 வருஷம் ஆகுமா. சரி, அதையும் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஆயுஸ் நாளுக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா டாட் மாதிரி தெரியற ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம போகணும் அதே ஸ்பீட்ல நினைச்சுன்னா 50 வருஷம் ஆகுதான். அடுத்தது கேலக்சி. நமக்கு தெரியும் ஒரு கேலக்சில 100 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அது போல 150 கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, கேலக்சி இருக்குது. ஒரு கேலக்சி கிட்ட இவ்வளவு ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 174,000 வருஷம் ஆகுதான். எவ்வளவு ஸ்பீட்ல? சரி, கேலக்சிக்கு போயிட்டோம். கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாரி, கேலக்சிலிருந்து கேலக்சி தான் 174,000. ஒரு கேலக்சி கிட்ட போறதுக்குனாக்கா 62,070 வருஷம். சரி, ரொம்ப தலை சுத்துது வேணா, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம பாடத்துக்கு போயிடலாம். அதாவது உலகத்திலே ரொம்ப தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு நாம போகணும், 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,09,004 வருஷம் ஆகும் போய் சேர்த்து. தேவனுடைய ஞானத்தை பாருங்க, அவர் இதெல்லாம் படைச்சிட்டு, வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 147:4-5.
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி,
அவர் நட்சத்திரத்தின் லக்கங்களை எண்ணி,
அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு
அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இங்க இருக்கிற பிரதர்ஸுங்க, நம்மளுடைய எத்தனை பேர் பேரு நமக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா இவ்வளோ கோடி நட்சத்திரங்களை தேவன் ஒவ்வொன்னையும் பேர் சொல்லி கூப்பிடுறாராம். என்ன ஞானம் பாத்தீங்களா, நம்ம புரிஞ்சிருக்கிறோமா தேவனை? அவரை புரிஞ்சாதான் நாம் அவரோடு கூட சேர்ந்து நடக்க முடியும். அவருடைய ஞானம் பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க,
நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார்.
பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஞானம் உள்ள தேவன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நாம புரிஞ்சிருக்கிறோமா தேவன் அப்படின்னா, பேர் சபையை கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் தேவனை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அங்க இருக்கும்பொழுது இவர் தான் அவரு, அவர் தான் இவரு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு தேவனை கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா புரியா நமக்கு என்ன வேணுங்க, நித்திய கால ஜீவன் வேணும், அவரை புரிஞ்சுக்கணும். சரி, தேவன் நம்மள புரிஞ்சிருக்கிறாரா? தேவனை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, தேவன் நம்மள புரிஞ்சிருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம், ஏசாயா 40:15 வாசிங்க. ஏசாயா 40:15.
இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி போலவும்.
நம்ம பால பிளஸ்ல கேட்டிருக்கோம் தேவனை பத்தி. இதோ ஜாதிகள், ஜாதிகள்னாக்கா நேஷன், இந்த உலக பூமி பார்த்து சொல்றாரு. இந்த பூமி பக்கெட்ல இருக்கிற ஒரு டிராப் மாதிரி இருக்குதான். அப்ப அந்த பூமி டிராப் மாறிந்தா அந்த டிராப்ப ஒவ்வொரு கண்ட்ரியா நம்ம டிவைட் பண்ணலாம். அந்த சின்ன டிராப்பை எடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டா டிவைட் பண்ணலாம். அந்த சின்ன டாட்டை எடுத்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டா டிவைட் பண்ணலாம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டா எடுத்து நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா 17 சொல்றாரு பாருங்க,
சகல ஜாதிகளும்
எல்லா தேசங்களும்
அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை,
நத்திங். நாமெல்லாம் தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே இல்லையா? அப்புறம்
அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும்,
பூஜ்யத்திலும் பூஜ்யம், சூனியத்திலும் சூனியமா இருக்கிறோமா? நாம இப்படிப்பட்டவங்களை தேவன் நம்மள புரிஞ்சிருக்கிறாரா பிரதர்? நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம் அந்த டஸ்ட்ல, நம்மள போய் தேவன் நினைச்சிருப்பாரா அப்படின்னா அவர் எப்படி நினைச்சிருக்கிறாரா பாருங்க. மத்தேயு 10:29, 29:30.
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது.
பிதாவினுடைய சித்தம் இல்லாம ஒன்றும் கீழே விழாதான். அப்புறம்
உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
எல்லா தலை வரணீங்களா? எத்தனை முடி கீழே வந்து உங்களுக்கு தெரியுமா? டஸ்ட்லயும் டஸ்ட், பூஜ்யத்திலையும் பூஜ்யம், சூன்யத்திலையும் சூன்யமா இருக்கிற நம்மள தேவன் நம்மள அறிஞ்சிருக்கிறாராம். நம்மளுடைய தலையில் இருக்கிற முடிய கூட அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை கிளை விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அறிஞ்சிருக்கிறார். தேவன் நம்மளை முழுசா அறிஞ்சிருக்கிறார். ஆனா நாம தான் இன்னும் அவர் அறியல. அறிஞ்சிட்டோம்னா ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் வழியில நடந்து போகலாம். எந்த வழியில? நித்திய வழியில. ஒருமனப்படலனா நாம நடக்க முடியாது. அப்போ தேவன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவன், அண்ட சராசரங்களையும் படைச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம அதையெல்லாம் பேர் சொல்லி அழைத்து நடத்திட்டு வர அந்த சர்வ வல்லமையில தேவன் சொல்றாரு, நான் உங்களோடு கூட நடக்க பிரியப்படுறேன். நான் உங்களோடு நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, என் மனசை புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல வேதத்துல தேவனோடு யாருன்னா நடந்திருக்கிறாங்களா? எனக்கு வெரி குட், வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:24.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து,
ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தா அப்படின்னா தேவனோடு கூட நடந்திருந்தாரா? தேவனோடு கூட நடந்தார்னாக்கா கைப்பிடிச்சு நடக்கல. தேவனுடைய மனச இவர் புரிஞ்சிட்டார். தேவனுடைய மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யோனோக்கு புரிஞ்சிட்டார். புரிஞ்சதுனாலதான் எப்பவோ நடக்க போகிற இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பத்திய முதல் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியை நியாய தீர்க்க கர்த்தர் வருகிறார். எப்படி சொல்லியிருப்பாரு? தேவனுடைய மனச புரிஞ்சிட்டார். அவரோடு கூட சேர்ந்து நடந்தார். அந்த ஒன்னஸ் யோனோக்கும் தேவனுக்கும் வந்துருச்சு. வந்ததுனால அதாவது ஏனோக்கு கீழே உட்கார வச்சுட்டு தேவன் கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்கல, அவருடைய மனசில் இருக்கிறத அப்படியே புரிஞ்சிட்டார். தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். அடுத்தது பார்க்கும் பொழுது நோவா ஆதியாகமம் 6:9
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து
பாருங்க, நோவா கூட தேவனோடு கூட சஞ்சரித்தாராம். இப்ப சஞ்சரித்து இருந்தார்னா தேவனுடைய மனசு இவரு கூட புரிஞ்சிட்டார். புரிஞ்சதுனால அவருக்கு தெரிஞ்சிச்சு தேவன் இந்த முதல் உலகத்தை அழிக்க மனசுல வச்சிருக்கிறார். அதற்கு ஏற்றபடி நான் அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேழையை உண்டாக்குறார். தேவனுடைய மனச அவர் புரிஞ்சிட்டார். இதுதாங்க ஒன்னஸ். ரெண்டு பேர் ஒன்னாயிட்டா சேர்ந்து நடக்கலாம்னு சொல்லிட்டார். சரி, ஏனோக்கு நடந்துட்டார், நோவா நடந்துட்டார். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டார். இப்ப வாசிங்க ஆமோஸ் 3:2-3.
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன்.
பாருங்க, காலையில கூட பிரதர் இஸ்ரேல் பிரதர் வந்துட்டு ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ளும் உங்களை மட்டும் நான் பேர் சொல்லி அழைச்சிட்டேன்னு சொல்லிட்டார். வேற தேசத்துல யாரும் நல்லவங்களே இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க தான் ரொம்ப நல்லவங்களா? மற்றவங்க எல்லாம் தேவனுடைய பார்வையில கெட்டவங்களா, பாவிகளா? ஏன் தேவன் அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு பிரதர் சொன்னாரு, என்ன சொன்னாரு காலையில கிளாஸ்ல? அவங்க கொஞ்ச ஜனம். அப்போ தேவன் பெரிய ஜனங்களை நடத்த முடியாதுங்களா? அவருக்கு அந்த வல்லமை இல்லையா? தள்ளப்பட்டவங்க. அதுக்கு மேல ஒரு பிரதர் ஒரு வார்த்தையை சொல்லல, வேஸ்ட். அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு கூட இன்னொரு வார்த்தை சொல்லல. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய ஜனங்களா எடுத்துட்டார்னா, அவங்கள போல முரட்டாட்ட ஜனங்க இந்த உலகத்தில் யாருமே இல்ல. அவங்கள போல நன்றி கட்ட ஜனங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு வேர்வ சிந்தல. வீட்டுல உட்கார வச்சு ரோம் டெலிவரி சாப்பாடு கொடுத்தார். போன் பண்ணாதான் இன்னைக்கு சாப்பாடு வருது. அன்னைக்கு பாருங்க என்ன மாதிரி தேவன் நடத்தினார் பாருங்க. இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு கறி கொடுக்கணும், என்ன மண்ணா இது? கொஞ்ச நேரத்திலேயே அந்த அளவுக்கு முரட்டாட்டமான ஜனங்க. இந்த முழு உலகத்துக்கே தேவன் காமிக்க போறாரு, இவ்வளோ கடினமான மனுஷங்களை, இவ்வளோ முரட்டாட்டமான ஜனங்களை நான் என்னுடைய ஜனங்களை தேர்ந்தெடுத்தா அவங்கள காட்டில் நீங்களாம் எவ்வளோ மேல். அப்ப உங்களை நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா? அதுக்காக தான் அவங்கள தெரிஞ்சிட்டார். அப்ப சொல்றாரு வாசிங்க 3:3. வாசிங்க 3:3.
இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா
பாருங்க, உங்களை பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாட்டு எங்களுடைய ஜனமா நான் எடுத்துட்டேன். அப்புறம் சொல்றாரு,
இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய.
இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் யார் இந்த இரண்டு பேர்? தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருமனப்பட்டா நாம ரெண்டு பேரும் வழியில நடந்து போலாம். முதலாவது வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆனா அவங்க நடந்தாங்களா அப்படின்னா, வசனம் வாசிங்க 11:8. எரேமியா 11:8.
ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின் படி நடந்தார்கள்.
அவரவர் தங் தங் இருதயத்தின் கடினத்தின் படியே நடந்தார்கள். தேவனோடு நடக்கல. தேவன் வாய்ப்பு கொடுத்தார், என் ஜனமா நான் உங்களை தெரிஞ்சிட்டேன், நீங்க வாங்க நாம சேர்ந்து நடக்கலாம், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய திட்டத்தை அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது தங்களுடைய இருதய கடினத்தின்படி நடந்தார்களே தவிர தேவனுடைய மனசை புரிஞ்சு அவரோடு நடக்கல. சரி, தேவன் விட்டுட்டாரா அவங்கள? பாருங்க, தேவன் விடல. என்ன பண்ணாருங்களா பாருங்க, ஏசாயா 30:21. ஏசாயா 30:21.
நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள்.
பாருங்க, அவங்க தவறா வழி தப்பி நடந்து போறாங்க, தேவனோடு நடக்கல. ஆனாலும் தேவனுடைய அன்பு பாருங்க, அவங்களை அப்படியே விட்டுறாம வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாம இந்த வழியிலே நடங்க. அப்புறம் வாசிங்க,
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள்
கேட்கும். என்ன அருமையா தேவன் அவங்களை வழி நடத்துறாரு. விட்டுல பாருங்க, கை விட்டுல. அவங்க தங்களுடைய எண்ணத்தின்படி தங்களுடைய நோக்கத்தின்படி நடந்தா கூட அவங்களை விடாம தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, நியாய பிரமாணம் கொடுக்கிறார், மோசே அனுப்புறார், சாலமோன் தானியல போல ஞானிகள் அனுப்புறார் அவங்களை கரெக்ஷன் பண்ணி தன்னுடைய வழியில கொண்டு வரத்துக்கு. ஆனாலும் அவங்க தங்களுடைய வழியில தேவனுடைய வழியில நடக்காம அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. தேவன் கைப்பிடிச்சு இழுத்து பார்த்தார், நீங்க எங்களோட என்னோட கூட நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க நடக்காம போன பத்தி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, பிடிச்ச கைய விட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டார், என்னோட வாங்க, நாம ரெண்டு பேரும் மனசு புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போகலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவங்க நடக்காத போது கை விட்டுட்டார். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன, நீங்க புரிஞ்சுக்குங்க, உங்களை நான் புரிஞ்சிருக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து நடங்கன்னு சொல்றார். அதுக்கு முதலாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய எண்ணத்தின்படி நடந்தாரா? அவரை லோகஸாக படைச்ச பொழுது, முதல் சிருஷ்டியா இயேசுவை தேவன் படைச்ச பொழுது அவர் என்ன பண்ணிருந்தாரு? எவ்வளோ கோடி வருஷங்கள் பிதாவோடு செல்ல பிள்ளையா மடியில் இருந்தாராம், என்ன பண்ணிருப்பார் அவரு? பிதாவினுடைய சித்தம் என்ன, பிதாவினுடைய மனசு என்ன, பிதா எதை வாஞ்சிக்கிறார், எதை விரும்புறார், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு விரும்புறாருன்னு கூடவே உட்கார்ந்து கத்துட்டார். எல்லாத்தையும் பாடமா கத்துக்கினார். அதனால்தான் வந்து சொல்றாரு, பூமியில என் பிதாவினுடைய சித்தத்தின்படி அல்லாமல் நான் சுயமாய் ஒன்றையும் செய்யறதில்ல. அப்படின்னா பிதா வந்து ஒரு ஒரு காரியத்தை, இது மகனை இது இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கல. அவருடைய மனசு கூடவே இருந்து புரிஞ்சிட்டார். அந்த மனசு தான் புது சிருஷ்டி கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். நாம புது சிருஷ்டி புது சிருஷ்டின்னு சொல்றோம், என்னங்க புது சிருஷ்டி? நமக்குள்ள வேற ஒரு சிருஷ்டியை தேவன் வச்சிருக்கிறாரா? என்னங்க புது சிருஷ்டினா? புது மனசு. என்ன அந்த புது மனசுனா, தேவனுடைய மனச ஒரு வித்தா ஒரு விதையா நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். இந்த விதை அப்படியே காஞ்சி கருகி போயிடக்கூடாது, இது வளரணும், அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த சிருஷ்டிக்குள்ள, அந்த புது சிருஷ்டிக்குள்ள, புது சிந்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் வளர்ந்து 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 மாம்சத்தை அழிச்சு அவர் கொடுக்க போகிற சரீரத்தை பெறுற வரைக்கும் அது வளரணும். அதுதான் புது சிந்தை. வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. நாமளும் அவங்கள போல ஒரு கிறிஸ்தவர்களா தான் இருப்போம். நாமளும் பைபிள் எடுத்துட்டு வருவோம், நாமளும் பாட்டு புக் எடுத்துட்டு வருவோம், பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா அந்த புது சிந்தைய, புது சிந்தைய தேவனுடைய மனச எங்க கொடுத்திருக்கிறாருன்னா, நமக்கு உள்ளாக கொடுத்திருக்கிறார். எப்போ நாம் ஞானஸ்நானம் எடுத்து அர்ப்பணிச்சோமோ அன்னைக்கு இந்த மனசு நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த மனசு வாங்கின, அந்த எண்ணத்தை வாங்கி இருக்கிற, தேவனுடைய சிந்தையை வாங்கி இருக்கிற நாம அதை வளர்த்துக்கிறோமா? அந்த சிந்தை வளர்ந்துருக்குதா? வளரலனா தேவன் சொல்லிட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய மனசு வந்துச்சா இல்லையா? தேவனுடைய சிந்தை, அது சொன்னார் இல்லையா, ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டால் ஒழிய ஒரு வழியில நடக்க முடியாது சொன்னார. அப்ப தேவனுக்கும் இயேசுவுக்கும் இந்த ஒரு மனசு வந்துச்சா? அப்படின்னா வசனம் வாசிங்க, யோவான் 2:6. சாரி, 1 யோவான் 2:6 வாசிங்க.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அப்படின்னா அவர் ஒரு நடை நடந்திருக்கிறார். அப்ப யாரோடு நடந்தார்? தேவனோடு கூட நடந்திருக்கிறார். தேவனுடைய மனசு புரிஞ்சுட்டு அவரோடு கூட நடந்திருக்கிறார். யோவான் 14:5.
இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை.
14:9 சிஸ்டர்.
அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதுதான் அந்த ஒன்னஸ். எதுல வந்துருச்சுன்னா, தேவனுக்குள்ளாக இருந்த மனசு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்குள்ள வந்துருச்சு. சரீரத்துல ஒன்னு இல்ல, மனசுல ஒன்னாயிட்டாங்க. ஒரே எண்ணம், ஒரே சிந்தை வந்துருச்சு. இப்ப தேவன் எதை நினைக்கிறாரோ அதை இயேசு இங்க நடத்துறார். தேவன் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பூமியில இயேசு நடத்தி காமிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீங்க பிதாவை பார்க்க வாஞ்சிக்காதீங்க, ஆசைப்படாதீங்க. ஏன்னா அவருடைய மனசு, அவருடைய சிந்தை எனக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஆகவே என்னுடைய சிந்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, என்ன கூட நீங்க நடந்துட்டீங்கன்னா, யார் கூட நீங்க நடக்கிறீங்க, தேவனோடு கூட நடக்கிறீங்க, தேவனுடைய மனசுக்குள்ள நீங்க ஒன்னாயிட்டீங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, அவர் நடந்தபடியே நீங்களும் நடுங்கள். ரோமர் 6:4.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல.
பாத்தீங்களா, பிதாவின் மகிமையினால, தம்முடைய பூரண வல்லமையினால கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி.
பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. நம்ம சொல்லிக்கிறதுல புது சிருஷ்டி இல்லங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அவரோடு கூட நடக்கணும். அவரோடு கூட நடக்கணும்னா அவருடைய மனசும் நம்முடைய மனசும் ஒன்னா ஆகணும். அப்படி ஒன்னா ஆச்சுன்னா தான் அந்த புதிய ஜீவன் நமக்குள்ளாக கிரியை செய்து நமக்குள்ளாக வளர்ந்துட்டு இருக்குது. நாம வாங்கின சிந்தை, வாங்கின வித்து நமக்குள்ளாக வளர்ந்துட்டு இருக்குது. அப்படி வளரலன்னா, நாம அவரோடு கூட நடக்கலனா, அது ஒரு நாளும் வளர்ச்சி அடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கைவிட்டது போல நம்மளே கைவிட்டுருவார். ரோமர் 8:1.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை.
இதெல்லாம் ஒரே கருத்து தான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கணும். ஆவினா அவருடைய மனசின்படி, அவருடைய சிந்தையின்படி நாம நடக்கணும். அப்படி நடந்துட்டா, அதுல 8 வாசிங்க, சாரி 4 8:4.
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்.
பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு, அங்க நிறைவேறல. நாம எப்போ ஆவியின்படி, தேவனுடைய மனசின்படி, தேவனுடைய சிந்தையின்படி நடக்கிறோமோ, அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக நிறைவேறதான். நியாயப்பிரமாணத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர்னா நடந்தாங்களா, நடந்தாங்களா இல்லைங்களா? அப்ப ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்ததின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தலனா பாவனா என்னன்னு நமக்கு தெரியாது. பாவத்தை சுட்டி காட்டுறதே நியாயப்பிரமாணம் தான். கற்பனையை மீறுகிறதே பாவம். அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்னதான் செய்யுதுனா, வரப்போகிற காரியங்களுக்கு அது நிழலா இருக்குது. ஒண்ணு, ரெண்டாவது காரியம், பாவத்தை சுட்டி காட்டுறதே நியாயப்பிரமாணம் தான். எது தேவனுக்கு விரோதமானது, எது தேவனுக்கு விரோதம் இல்லாம செய்யறதுன்றது சுட்டி காட்டுறதே நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணம் எங்கு நிறைவேறதான்? நாம் தேவனுடைய சிந்தையின்படி நடக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நம்ம கிட்ட நிறைவேறதான். அப்போ தேவன் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்க நடக்கிற மாதிரி மாயமலம் பண்ணாங்க, நடிச்சாங்க. ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிட்டன்னு சொல்லிட்டு நடக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆனா தேவனோடு கூட சேர்ந்து அவங்க நடக்கவே வாழ்க்கையில இல்லை. ஆனா உண்மையாக நடக்கிறதுக்காக தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அந்த ஆதி காலத்துல பார்க்கும் பொழுது ஏனோக்கு நடந்தார், தேவனுடைய மனசை புரிஞ்சிட்டார். நோவா நடந்தார், தேவனுடைய மனசை புரிஞ்சுட்டு கிரியில காண்பிச்சார். இஸ்ரவேல் ஜனங்க நடக்கல, இன்னைக்கு நம்ம கூட்டிருக்கிறார். என் ஜனங்களே, நானும் நீங்களும் ஒன்னா நடக்கணும்னா என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய மனசு புரியலனா நாம எப்படி தேவனோடு கூட போய் சேர்ந்து வாழ போறோம்? அவருடைய மனசு நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். நாம எப்படி தேவனோடு நடக்கலாம்? தேவனோடு நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னா, பவுல் சில காரியங்கள் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:6.
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.
பாருங்க, இப்ப தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்ம பார்க்கல கண்ணல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், ஆனா இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம், கண்ணல பார்க்கல. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற நம்மை பார்த்து பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்துட்டா, யார் கூட நீங்க நடந்துட்டீங்க? தேவனோடு கூட நீங்க நடக்கிறீங்க, கன்ஃபார்ம். இந்த சில காரியங்களை பவுல் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோம்னா, அதன்படி நாம் நடந்துட்டோம்னா, தேவனுடைய மனசு நாம புரிஞ்சிருக்கிறோம், அவரோடு கூட நான் நடக்கிறோன்றதை புரிஞ்சுக்கலாம். முதலாவது காரியம் வாசிக்கலாம், எபேசியர் 2:10.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
நற்கிரியைகள் செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியா தேவன் எப்படி எதுக்காக சிருஷ்டித்திருக்கிறாரா, நற்கிரியைகளை செய்யறதுக்காக. நற்கிரியைகள்னா என்ன? என்னங்க நற்கிரியைகள்னா? வசனம் வாசிங்க, மத்தேயு 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க.
நல்ல கிரியைகள், வார்த்தையில நான் கிறிஸ்துவன், நான் புது சிருஷ்டி, நான் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டின்னு சொல்றதில்ல, கிரியில நடந்து காமிக்கணும். ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு அம்மாவும் சில ட்ரெயின் டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ அதுல வயசான ஒரு அம்மா அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துருந்தாங்க. ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்ன உடனே பிளாட்பாரத்தை விட்டு தள்ளி முன்ன போயிடுச்சு. அப்ப அந்த அம்மா, வயசான அம்மா வந்து இப்ப அந்த ஸ்டேஷன்ல இறங்கணும். அப்ப இறங்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்றாரு, மா ஃபர்ஸ்ட் பேக கீழே போட்டுருங்க, அப்புறமா நீங்க இறங்கிட்டு பேக் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, வேணா வேணா ஃபர்ஸ்ட் நீங்க இறங்கிடுங்க, அப்புறமா நீங்க பேக் எடுத்துட்டு இறங்கி போயிருங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு வாலிபை பையன் அடுத்த கேட்ல இறங்கி வந்து கீழே முட்டி போட்டு, என் முதுகு மேல காலை வச்சு நீங்க இறங்கிடுங்க, அப்புறமா பேக் எடுத்துங்கன்னு சொன்னான். அந்த அம்மா இறங்கிட்டாங்க, இங்க போயிட்டாங்க, இவன் வந்து உட்காந்துட்டான். அப்ப பக்கத்துல இருந்து சொன்னான், இவன் கண்டிப்பா கிறிஸ்துவனா இருக்கணும். நற்கிரியைகளை பார்த்து உங்கள் பரமபிதாவை மகிமைப்படுத்தணும். நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, இல்ல பேச்சில் நாம் கிறிஸ்தவர்கள், நாம் புது சிருஷ்டிகள், நாம் வேதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? நல்ல கிரியைகளை தேவன் எதிர்ப்ப, நம்முடைய ஜனங்க நம்ம மத்தியில செய்யும் பொழுது, ஜனங்க மத்தியில நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு மகிமை இல்ல. இந்த கிரியைகளை பார்த்து நம்ம அழைச்சா இருப்பாருங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்களாம். வாசிங்க 1 பேதுரு 2:12.
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
பாருங்க, நம்மளை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பரிசுத்தவானுங்க அப்படின்னு யாரா சொல்றாங்களா நம்மள? அதான் எழுதுறாரு. பாருங்க, உங்களுடைய அக்கிரமக்காரர்கள் என்று எண்ணி பேசுகிற உங்களுடைய நல்ல கிரியைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும். கெட்டவங்க தான் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. ஆனா நம்முடைய கிரியைகள் பேசணும். அதனால தான் கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு யாக்கோப்பு எழுதுறார். நல்ல கிரியைகளை கண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில கூட்டங்களை அட்டன் பண்றது, பெரிய பெரிய மீட்டிங் அட்டன் பண்றது, சத்தியத்தை கேட்கறது, வாரம் முழுதும் கிளாஸ் கேட்டாலும் கிரியைகளில நாம் காமிக்கலனா நாம் பெற்றதெல்லாம் வேஸ்ட். நாம ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்ட். அதை விட நாம உலகத்திலே இருந்திருக்கலாம். வந்து இங்க கிரியில காமிக்கலனா நாம இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி, நம்முடைய லீவ் ஸ்பெண்ட் பண்ணி, நம்முடைய பணத்தை செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட். தேவன் அற்பமானவர்களை தான் அழைச்சிருக்கிறார். பவுல் முதலாவது ஆலோசனை கொடுக்கிறார், நல்ல கிரியைகளை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நல்ல கிரியைகள்ல நாம் நடக்கணும்னு சொல்றார். முதலாவது ஆலோசனை. ரெண்டாவது ஆலோசனை, எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதலாவது சொன்னாரு நல்ல கிரியைகளிலே நடந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது காரியம் சொன்னாரு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்புன்னு சொன்னவனே மூணு வார்த்தை பொதுவா எல்லாம் பேசுவாங்க, ஈரோஸ், பீலியா, அகாப்பே. ஈரோஸ்னா இந்த பொருள் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது இந்த பொருள் வந்து என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, அவர் பெண் வச்சு அவர் வாட்ச் கட்டிருக்கிறாரு, அந்த வாட்ச் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே. பொருட்கள் மேல அன்பு. இந்த பொருட்கள் நான் எதுக்கு ஆசிக்கிறேன், இது எனக்கு வேணும், என் சுயநலத்துக்காக நான் நேசிக்கிறேன். இது வந்து ஈரோஸ். ரெண்டாவது பீலியா. பீலியான்னு சொல்லும் பொழுது சொந்தத்து மேல அன்பு பாராட்டுறது, அதாவது தாய் மகன் கிட்ட காட்டுற அன்பு, மகன் தாய் கிட்ட காட்டுற அன்பு, பெற்று அதாவது மற்றவங்க கணவன் மனைவி கிட்ட சொந்தத்துல காண்பிக்கிற அன்பு. இந்த அன்புல கூட என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுயநலம். தாய் வந்து மகன் கிட்ட ஏன் அன்பு செலுத்துறாங்க, இவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துட்டு நாளைக்கு வேலைக்கு போயிட்டான்னா என்ன உட்கார வச்சு என்ன பண்ணுவான், சாப்பாடு போடும், சுயநலம். அதுல கூட சுயநலம் தாங்குது. ஆனா மூணாவது அகாப்பே, எதையும் எதிர்பார்க்காத அன்பு செய்யறது, சுயநலம் இல்லாத அன்பு. இந்த அன்பு தான் பிதா கிட்ட இருக்கிற பிரதான குணலட்சணம். எதையுமே எதிர்பார்க்காம நம்ம கிட்ட இது கொடுங்க, உங்க முடிய கொடுங்க, உங்க தலையை கொடுங்க, உங்க கையை கொடுங்க அப்படின்னு எதையுமே கேட்காம அக்கிரமக்காரர்களா இருந்த நமக்காக தன்னுடைய ஒரே பிரான குமாரனை கொடுத்துட்டார். எதையும் எதிர்பார்க்கல நம்ம கிட்ட, அவர் எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய குமாரனையே பலியா கொடுத்துட்டார், அகாப்பே. ஆனா நம்முடைய மூத்த சகோதரன் நம்ம ரசல் பிரதர் எழுதுறார், அதாவது 6th வால்யூம்ல புது சிருஷ்டியுடைய 483rd பக்கத்துல இந்த அன்பை பத்தி எழுதுறார். அவர் எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மூணு பாகமா பிரிக்கலை, இதை நாலு பாகமா பிரிக்கிறார். ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். ஒரு மனுஷன் 100 மீட்டர் ஓடும் பொழுது இந்த 100 மீட்டர் கடக்கிறதுக்குள்ள நாலு பாகமா பிரிக்கிறார், நாலு கோட்டரா அதை பிரிக்கிறார், 25, 25, 25. முதலாவது நாம் சத்தியத்தை கேட்கும் பொழுது ஒரு அன்பு வருது தேவன் மேல, அருமையான சத்தியம். இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை தெரியாம நான் வாழ்ந்துட்டேன், இவ்வளவு மகத்துவமான சத்தியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல ஒரு அன்பு வருதான். இதுக்கு என்ன பேர் சொல்றாருன்னா கடமையின் அன்பு. இது கடமைக்காக அன்பு செலுத்துறோம். அவர் சத்தியம் இல்லாத இருந்தோம், சத்தியம் கொடுத்துட்டாரு, அதனால நாம் தேவனை நேசிக்கலாம் அப்படின்னு ஒரு அன்பு. இது எல்லாருக்குள்ள வந்திருக்கு நமக்குள்ள. இது முதலாவது அன்பு, கடமை அன்பு. அடுத்தது இந்த அன்பு இப்படி இருந்துட்டா போதாது, 25 மீட்டர் போயிட்ட பிறகு அடுத்தது 25 மீட்டர் ஓடணும், பாஸ் பண்ணாதான் நாம 100 மீட்டர் கடந்து போகணும். ரெண்டாவது ஒரு அன்பை பத்தி பேசுறார், நீதியான அன்பு. இந்த நீதியான அன்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை செஞ்சாலும் அன்பு காமிக்கிறதுக்கு முன்பாக நீதியை காமிக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு பிரதர். எப்படி சொல்றாருன்னா, நீதி ஃபர்ஸ்ட், கோல்டன் லா, பொன்னான கற்பனைன்னு சொல்றாரு இந்த ஜஸ்டிஸ். எதுக்குன்னா, இப்போ பாருங்க, அன்பு செய்யறதுல கூட எல்லாருக்கிட்ட அன்பு செஞ்சிடலாமா? ஒரு கொலகாரம் வரான், ஒரு கொலை செஞ்சுட்டு வரான், வந்துட்டு நம்ம கிட்ட அடைகள் பின்னால போலீஸ் துரத்திட்டு வருது, நம்ம கிட்ட வந்து அடைகளை கேட்கலாம். வசனம் சொல்லிட்டு உன் சத்ருவிய சினேகி எல்லாருக்கிட்டே அன்பு காமி. இப்ப அன்பு காமிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீதி, அப்புறமா தான் அன்பு. பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சாரு, பாவம் செஞ்ச பிறகு தேவன் நீதியை காமிச்சாரா அன்பு காமிச்சாரா? ஃபர்ஸ்ட் நீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கப்புறமா தான் அன்பு அப்ளை பண்றார், தன்னுடைய குமாரனை கொடுத்து முழு மனுக்குலத்தை காப்பாற்றுறார். ஆனா முதல்ல தேவன் எதை தான் அப்ளை பண்றாரு பாத்தீங்கன்னா, நீதி. நம்முடைய வாழ்க்கையில நீதி இருக்கணும். ஆர்டிஓ பிரேக் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் வந்த பிறகு நாம வண்டி எப்படி திருப்பின்னு போயிட்டோம்னா நீதி ஆகுமா? நம்ம கிட்ட லைசன்ஸ் இல்ல, ஆனா அங்க பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், வண்டி எப்படி திருப்பிட்டு அப்படி போயிடுறோம். நீதி, தேவன் ஃபர்ஸ்ட் காமிக்க வேண்டியது நீதி. அதனால தான் பிரதர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கடமையின் அன்பு. இதை நம்ம தாண்டிடுறோம், ஏன்னா எல்லாரும் சத்தியத்தை கேட்கும் பொழுது இந்த சத்தியத்து மேல இருக்கிற வைராக்கியத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம், கடமை அன்பு முடிச்சிட்டோம். ரெண்டாவது நீதி அன்பு செய்யறதுல ரொம்ப தடுமாற்றம். மூணாவது ஒரு அன்பு சொல்றாரு, சகோதர அன்பு. இது சகோதர அன்பு, ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்றது அன்பு இல்ல. அந்த அன்பு பத்தி சொல்லும்போது பிரதர் சொல்றா, நீ கான்சன்ட்ரேட்டட்னா உன்னை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் உன் சகோதரனும் கான்சன்ட்ரேட்டட், அவரையும் அதே மாதிரி தான் நேசிக்கிறார். ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக நீ செய்யாத தப்பு உன் மேல சொல்லும் பொழுது உடனே உனக்கு கசப்பு வருது, வெறுப்பு வருது, அன்பு காமிக்கிறது இல்ல. ஆனா தேவனுக்கு தெரியாது அவர் தப்பு செய்யறாருன்னு. தேவன் உன்னை அழைச்சவரு, அவரையும் அழைக்கலையா? அப்ப தேவன் ஏன் அமைதியா இருக்கிறாரு? தேவன் அங்க என்ன பண்றாரு தெரியுங்களா? நீதியை செஞ்சிட்டு இருக்கிறார். எப்படின்னா, நம்ம கரெக்ஷன் பண்றதுக்காக நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிற நம்முடைய சகோதரனைய நமக்கு விரோதமாக குற்றம் சாட்ட வைக்கிறார். ஒரு டூல்ஸா பயன்படுத்துறார். எதுக்கு? நம்மளை செதுக்கிறதுக்காக. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் பொழுது அவன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா கூட அந்த சிற்பம் வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உளி கல்லு மேல அடிபட்டுட்டே இருக்கணும். அடிப்பட 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 தான் தேவையில்லாத காரியம் எல்லாம் வெளியே போயிட்டு வெளியே வந்துட்டு கடைசியில் அவன் விரும்புற மாதிரி ஒரு சிற்பம் வரும். தேவன் நம்மளை செதுக்கிட்டு இருக்கிறார். எப்படி செதுக்கிறார்னா, நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிற சகோதரனை வச்சு நம்மளை செதுக்கிட்டு இருக்கிறார். நாம அவரை தப்பா நினைச்சிருக்கிறோம். நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். புது சிருஷ்டியா நம்முடைய சகோதரன் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கும்போது எனக்கு விரோதமாக சொல்லிட்டார், நான் செய்யாத காரியத்தை இவர் சொல்லிட்டார். நம்ம நினைக்கிறதே இல்லை, தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். நம்மளை உருவாக்குறதுக்காக தேவன் அந்த சகோதரனை சகோதரிய நமக்கு விரோதமாக எழுப்பி நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். நம்ம மறந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் இப்படிதான் உருவாக்குனார். அவருக்கு யார் தெரியுங்களா டூல்ஸ்? அவருக்கு யார் தெரியுமா உளி? இஸ்ரவேல் ஜனங்களும் சீஷர்களும். ஒரு நாள் செதுக்குனாங்க அவரை. பிதாவை காமிச்சா எங்களுக்கு போதும், நான் உயிரே உங்களுக்காக கொடுத்துருவேன். அவர் அறியல, நான் சத்தியம் பண்ண எல்லாம் பாருங்க, உளியா பயன்படுத்தினார். யார? தன்னுடைய சீஷர்களையே. அதே போலதான் நம்மளை உருவாக்குறதுக்காக நம்முடைய சகோதர சகோதரி தேவன் நமக்கு விரோதமாக எழுப்பி நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். நாம் புது சிருஷ்டி ஆவறதுக்காக, திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக் கொள்றதுக்காக நம்முடைய சகோதரன் நமக்கு விரோதமா தேவன் எழுப்புறாரு, உபயோகப்படுத்துறாரு. நாம் அவரை தப்பா நினைச்சிருக்கிறோம். அவர்கிட்ட பேசுறது இல்ல, மூஞ்சி திருப்பிட்டு போறோம். அடுத்தது நாலாவது அன்பை பத்தி பேசுறாரு, அதுதான் சத்ருவை சிநேகிக்கிற அன்பு. இது கடைசி. எப்ப நாம் சத்ருவை சிநேகிக்கிற அன்புக்கு வந்துடுறோமோ அப்போ நாம் பூரணமாயிட்டோம். அந்த அன்புல நாம பரிபூர்ணமாயிட்டோம். நமக்கு தேவன் திவ்ய சுபாவத்தை கொடுத்துருவார். இந்த நாலு அன்பை ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கடந்தே தீரணும். இதுல நாம் எந்த அன்புல இருக்கிறோன்னு நமக்கே தெரியும். கடமையா, நீதியான அன்பா, சகோதர அன்பா, சத்ருவை சிநேகிக்கிற அன்பா? அடுத்தது மூன்றாவது காரியம் பவுல் கொடுக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 13 அதிகாரம், சாரி எபேசியர் 5 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
முன்னாடி நீங்க இருளா இருந்தீங்க, சத்தியத்தை அறியாத ஜனங்களா இருந்தீங்க. இப்போ தேவன் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். மகாபெரிய மறைக்கப்பட்டிருக்கிற தெய்வீக சத்தியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்துட்டார். இந்த விலை மதிக்க முடியாத இந்த வெளிச்சத்துக்குள்ளாக வந்திருக்கிற நீங்க ஏன் இன்னும் இருளில் நடந்துட்டு இருக்கீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க, சத்தியத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முதலாவது நாம் பார்க்கும்போது நற்கிரியைகளில் நடக்கணும், இரண்டாவது அன்புல நடக்கணும், மூணாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வாசிங்க.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்.
பாருங்க, முன்னாடி நீங்க அந்தகார இருளில் இருந்தீங்க, இப்ப ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு அழைத்து இருக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக ராஜரீக கூட்டமா இருக்கிறீங்க. அந்த சத்தியத்தை வாங்குறது மாத்திரம் இல்ல, அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழாக வைக்க மாட்டான், விளக்கு தண்டின் மேல வைப்பான். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கணும். மலை மேல வைக்கப்பட்டிருக்கிற பட்டணம் மறைக்கப்பட்டிருக்காது, எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற ஜீவன்கள் நாம, இந்த உலகத்துக்கே ஜீவன் கொடுக்க போகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம். எப்ப நாம இந்த வெளிச்சத்தை நாம பிரகாசிக்க, வாங்குற சத்தியத்தை நமக்குள்ளாக போட்டு அந்த ஒரு தாளந்து போல புதைக்க கூடாது, மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அறுவடையின் வேலையில வேலை செய்யணும், எல்லாருக்கும் பங்கு இருக்கிற அறுவடை வேலை செய்யறதுக்கு. நாம சத்தியத்தை கேட்டு வீட்டுக்கு போறது, சத்தியத்தை கேட்கறது வீட்டுக்கு போறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. இரண்டாவது, அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கருக்குள்ள அருவாளுடைய வந்திருக்கிறார். அந்த அருவாலை கொண்டு நாம் அறுக்கணும். சிதறி இருக்கிற கோதுமை மணிகளை அறுக்கணும். அறுவடின் வேலை மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் ஈடுபடணும். அந்த வெளிச்சத்தை, பெற்ற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணணும். மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா நாம் பெற்று பிரயோஜனம் இல்லை. இந்த வாய்ப்பை தேவன் ஒருத்தர் கொடுத்துருவார். ஆகவே மூணாவது காரியம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். நான்காவதாக எபேசியர் 5:15
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
பாருங்க, ஞானம் இல்லாதவர்களைப் போல நீங்க நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. என்ன ஞானம்? ஞானத்தை பத்தி நம்ம சொல்லணும்னாக்க வாசிங்களா, ரோமர் 12:3 வாசிங்க.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களிருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய்
அநேகராயிருக்கிற நாம கிறிஸ்துவின் ஒரே சரீரமா இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம். ஆனா இந்த அவயத்தினுடைய வேலை என்ன அப்படின்றத புரிஞ்சு நடக்கணும். அதான் ஞானமாய் நடப்பது. என்ன தேவன் இந்த சரீரத்தில் என்ன வேலைக்காக அழைச்சிருக்கிறார், இந்த அழைப்புல எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அவரு பாலப் கிளாஸ் எடுக்கிறார், அதனால நான் எடுக்கணும். அவர் சப்ஜெக்ட் பேசுறார், அதனால நான் சப்ஜெக்ட் பேசணும். அவர் இதை செய்யறார், அதுக்காக நான் செய்யணும். அப்படி இல்லை, நமக்கு தேவன் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், இந்த அவயத்திற்கு என்ன பொறுப்பு இருக்குதோ அந்த பொறுப்பை நாம் புரிஞ்சு அதன்படி ஞானமாய் நடக்கணும். அப்படி நடக்கலனா, என்ன பண்ணுவார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி கைவிட்டுட்டாரோ, அந்த ஒரே வழியில நடக்காதபடிக்கு அந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டாரோ அதே போல நம்முடைய கையை கூட தேவன் விட்டுருவார். விட்டுட்டு வேற ஒருத்தருடைய கையை பிடிச்சிருவார். நம்முடைய அழைப்பு வேற ஒருத்தருக்கு போயிடும். ஏன்னா மோசேவே கானானுக்கு தேவன் அழைச்சார், மோசே போய் சேரல, யோசுவாக்கு போயிடுச்சு. யூதாச தேவன் அதே இயேசு கிறிஸ்து அதே அழைப்புக்குள்ள அழைச்சார், அவரு போல பவுலுக்கு போயிடுச்சு. நம்முடைய வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு போயிடும். நாம் தேவனுடைய மனசு புரிஞ்சு நாம் நடக்கலனா நம்முடைய வாய்ப்பு எடுத்து தேவன் வேற ஒருத்தருக்கு ஈத்துவார். நம்முடைய கையை விட்டுட்டு வேற ஒருத்தருடைய கையை பிடிச்சுக்குவார். அப்படி பிடிச்சிட்டா நாம் பரிதபிக்கப்பட்ட ஜனங்களா போயிடுவோம். அதனால்தான் பவுல் எழுதுறாரு, பாருங்க கடைசி நாம வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 11:17 வாசிங்க.
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவராகிய
சில கிளைகள் ஏற்கனவே முறித்து போடப்பட்டிருக்குது. அப்புறம்
காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட
காட்டில் இருந்த ஒளிவ மரத்தை எடுத்துட்டு வந்து வெட்டி கொண்டு வந்து ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கிற கிளை உடைக்கப்பட்டிருக்கிற இடத்துல நம்மள ஒட்ட வச்சிருக்கிறார். யாரு காட்டு ஒளிவ மரம், யாரு ஒரிஜினல் ஒளிவ மரம்? முதல் வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களை கைப்பிடிச்சார், அவங்க நடக்கல, வெட்டிட்டார். காட்டில் இருக்கக்கூடிய புறஜாதிகளா இருக்கிற நம்மளை அழைச்சி அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அடுத்தது வாசிங்க.
ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டு விட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று.
நாம் ஒட்ட வைக்கப்படுகிறதற்காக ஏற்கனவே இருந்த கிளைகள் முறிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே வாய்ப்பு பெற்ற இஸ்ரவேல் ஜனங்க அந்த வாய்ப்பு இழந்துட்டாங்க, காரணம் நாம வர்றதுக்காக. அப்புறம்
நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது.
சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க
உன்னையும் தப்ப விட மாட்டார்.
உன்னையும் தப்ப விட மாட்டார். சுபாவ கிளை, ஒரிஜினல் ஒலிவ மரம், இஸ்ரவேல் ஜனங்க அவங்களே தேவனோடு கூட மனசை புரிஞ்சு நடக்காதனால அவங்களே கைவிட்டார்னா வேற ஒரு வாய்ப்பை, வேற ஒருத்தருடைய வாய்ப்புக்கு நம்மள அழைச்சு வந்திருக்கிறார்னா நாம நடக்கலனா நம்மளையே தேவன் கைவிட்டுருவார். அதனால தேவனுடைய மனசு நாம புரிஞ்சுட்டா நம்முடைய நம்மை தேவன் முழுமையா அறிஞ்சிருக்கிறார், நம்முடைய மனசு முழுமையா அறிஞ்சிருக்கிறார். அவருடைய மனசை புரிஞ்சு நாம் அவருடைய வழியில நடந்தா தேவன் நம்மோடு கூட சேர்ந்து நடப்பாரா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடலாம். மீகா 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவோ அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?
தேவனிடத்துல மனத்தாழ்மையாய், தேவனே எங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி மனத்தாழ்மையா கேட்டா தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை வருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.